உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் சுகந்தி அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கருவேப்பிள்ளையில் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
வணக்கம் அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றைய நிகழ்ச்சியில் கருவேப்பிள்ளையை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அதில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். கருவேப்பிள்ளை ஒரு முக்கிய ஏற்றுமதி நறுமண பயிராகும். தமிழகத்தில் கோவை, சேலம், தூத்துக்குடி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த கருவேப்பிள்ளையை அதன் இலைக்காகவும் மற்றும் அந்த இலையிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக கிடைக்கும் கருவேப்பிள்ளை இலை பொடி போன்றவையும் அதிகமாக இன்றைய அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. அதிலும் குறிப்பாக கருவேப்பிள்ளை பொடி அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது. இன்றைய காலகட்டத்தில் கருவேப்பிள்ளை ஒரு மிகச்சிறந்த பணப்பயிராகவே பயிரிடப்படுகிறது என கூறினால் அதில் தவறில்லை. ஆனால் இவ்வளவு மதிப்பு மிக்க கருவேப்பிள்ளையை தாக்கும் பூச்சிகள் அதில் அதிக சேதாரத்தை விளைவிக்கின்றன. ஸோ இதன் கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். கருவேப்பிள்ளையை பொறுத்தவரையில் இலை சுருட்டு புழு மற்றும் சில்லிட் வண்டு மற்றும் கோடை காலங்களில் வரும் சிலந்தி, இதன் தாக்குதல் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த பயிரை பொறுத்தவரை இலைகளே விற்பனைக்கு உகந்த பாகம் என்பதால் இந்த பூச்சிகளின் தாக்குதல் இருந்தால், அதாவது இலை சுருட்டு புழு, சில்லிட் பூச்சி மற்றும் சிலந்திகளின் தாக்குதல் இருந்தால் அந்த இலைகளின் மகசூல் குறைவதோடு அதன் விற்பனை தரமும் குறைகிறது. அதனால் இவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். முதலில் இலை சுருட்டு புழுவை பற்றி பார்ப்போம். இந்த புழு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இலைகளை சுருட்டி உள்ளே இருந்து கொண்டு அந்த பச்சையத்தை சுரண்டி கொண்டு இருக்கும். இது இலைகளுக்கு ரொம்ப பெரும் சேதாரத்தை விளைவிக்கிறது. இந்த புழுவினால் கிட்டத்தட்ட 40-80% வரை சேதாரம் ஏற்படுகிறது. இந்த இலை சுருட்டு புழுவின் அந்த பூச்சிகள் முட்டைகளை இலையின் மேற்பகுதியில் விடும். இந்த முட்டையிலிருந்து வரும் சிறு புழுக்கள் 5-6 நாட்களில் முட்டையிலிருந்து வெளிவரும். இந்த புழுக்கள் 4 பருவத்தை கடக்கும். அதற்கு வந்து குறைந்தது 13-17 நாட்கள் வரை ஆகும். அந்த 13-17 நாட்களும் இது இலையை சேதாரம் செய்து இலையை உணவாக உண்டு கொண்டிருக்கும். பின்னர் கூட்டு புழுவாக மாறி அதிலிருந்து தாய் அந்த பூச்சி வெளிவரும். இதுவே இதனுடைய வாழ்க்கை சரிதம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லிடு பூச்சி. சில்லிடுங்கிறது ஒரு சாருறிஞ்சும் பூச்சி. இது குதிக்கும் அசுவினி. சில்லிடுங்கிறது வந்து அசுவினிகள் குதிக்காது, ஆனால் இந்த சில்லிடு அசுவினி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல குதிக்கிறத நம்ம பார்க்கலாம். கருவேப்பிள்ளையில் இவை அந்த நுனிகளில் இளங்குருத்துகளிலோ அமர்ந்து சாரை உறிஞ்சி கொண்டு இருக்கும். கூட்டம் கூட்டமாக அடையடையாக இந்த குருத்து பகுதியில் இருக்கும். அதுவும் நல்ல டெண்டர் லீஃப், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்த புதிய தளிர்களிலேயே இது தாக்குதலை அதிகம் ஏற்படுத்தும். மென்மையான கிளைகள் மற்றும் இலைகளிலேயே இது அதிகம் சேதாரத்தை விளைவிக்கும். இப்பூச்சிகள் இலைகளின் மேற்பகுதியில் உட்கார்ந்து பச்சையத்தை தாக்கி ஒளிச்சேர்க்கையை குறைப்பதனால் அந்த இலை பகுதி இல்லை அந்த நுனிப்பகுதி கருப்பாக கருகியது போன்ற தோற்றம் அளிக்கும். இந்த பூச்சியின் முட்டை பருவம் 3 நாட்கள் ஆகும். பென்சிலிட் பூச்சி 18 நாட்கள் வரை வாழக்கூடியது. இந்த சில்லிட் பூச்சியின் தாக்குதலும் கருவேப்பிள்ளையில் கோடை காலங்களில், அதாவது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் அதிகமாகவும் மழை காலங்களில் குறைவாகவும் இருக்கும். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலகட்டங்களில் இதன் தாக்குதல் குறைவாக இருக்கும். இப்போ தற்பொழுது அந்த கோடை காலத்தில் இதனுடைய தாக்குதல் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த இலை சுருட்டு புழு, சில்லிடு அசுவினி இவை தவிர கருவேப்பிள்ளையில் வேறு சில பூச்சிகளும் உண்டு. அவற்றாலும் சேதம் ஏற்படுவதுண்டு. அந்த வகையில் பார்த்தால் சிலந்தி பூச்சி, அதுவும் கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். சிவப்பு சிலந்தி, இலைகளின் மேல் வெண் புள்ளிகள் தோன்றும். இந்த சிலந்திகள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவை இலை மேல் கொண்டு சாறை உறிஞ்சும் போது இந்த வெள்ளை வெள்ளையாக புள்ளியாக தோன்றும். இது இலையின் மேல் வெள்ளை புள்ளிகள் தோன்றுவது நமக்கு நன்றே தெரியும். கோடை காலங்களில் இந்த சிலந்திகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த சிலந்திகள் பூச்சிகள் கிடையாது, 8 கால் உள்ள ஒரு உயிரினம் இது. இதற்கான வேதியியல் கட்டுப்பாடு முறைகள் உண்டு. அந்த வேதியியல் பொருட்களே நம்ம வாங்கி பயன்படுத்த வேண்டும். இந்த சிலந்தி, இலை சுருட்டு புழு மற்றும் சில்லிட அசுவினி தவிர ஆமை வண்டு, எலுமிச்சியை தாக்கும் பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சியின் புழுக்கள் கருவேப்பிலையை தாக்கும், அதுபோக கருப்பி மற்றும் ஒரு சில நேரங்களில் சாம்பல் வண்டு, அந்த இலை ஓரங்களில் கொறித்து கொண்டிருக்கும் அந்த சாம்பல் வண்டு போன்றவையும் கருவேப்பிலையை தாக்கும் மற்ற பூச்சிகளாகும். இந்த கருவேப்பிலையை தாக்கும் பூச்சிகள், இப்போ ஒரு 7-8 நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் பரிந்துரைக்கவில்லை. அதனால் இரசாயன பூச்சிக்கொல்லிகள் அவற்றையே விவசாயிகள் அதிகம் சார்ந்திருக்கின்றனர். ஆனால் இரசாயன பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் தாவர வகை பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஒரு சில ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கருவேப்பிலையில் பின்பற்ற வேண்டிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வரையறைப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பார்த்தால் கருவேப்பிலை பூச்சிகளை கட்டுப்படுத்த நம்ம பொதுவாக எஞ்சிய நஞ்சு தங்காத அளவுக்கு குறைந்த காத்திருப்பு நாட்கள் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளையே தேர்வு செய்ய வேண்டும். சில்லிடு அசுவினிகளின் நடமாட்டத்தை கண்டறிய மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி, எப்படி நம்ம வெள்ளையை கவர்ந்தெழுக்க மஞ்சள் ஒட்டுப்பொறி வைக்கிறோமோ அதே மாதிரி சில்லிடு அசுவினிகளை கவர்ந்தெழுக்க மஞ்சள் ஒட்டுப்பொறியை 1 ஏக்கருக்கு 50 என்ற அளவில் வைக்க வேண்டும். அதே போல் இலை சுருட்டு புழுவின் அந்த பூச்சிகளை கண்காணிக்க நாம் விளக்கு பொறி 1 ஹெக்டேருக்கு 1 என்ற அளவில் வைத்து கண்காணிக்க வேண்டும். அந்த பூச்சிகளின் சிறிய அந்த பூச்சியின் நடமாட்டம் அதிகம் இருப்பது தென்பட்டால் பின்னர் அந்த புழுவை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அது கண்காணிப்புக்காக வைக்க வேண்டிய விளக்கு பொறி. இந்த சில்லிட அசுவினியை கட்டுப்படுத்த நம்மிடம் நல்ல ஒரு இறை விழுங்கி பூச்சி உள்ளது, அதாவது கிரைசோபர்லா ஜாஸ்ட்ரோவிசைலமி என்னும் பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி. இந்த இறை விழுங்கி பூச்சியின் முட்டையை 1 ஹெக்டேருக்கு 1000 முட்டைகள் என்ற விதத்தில் நாம் விட வேண்டும். இந்த முட்டைகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியல் துறையில் விவசாயிகளுக்காக விற்பனைக்கு உள்ளது. இது தவிர இலை சுருட்டு புழுவின் முட்டைகளை அழிக்க முட்டை ஒட்டி ஒன்னியான ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ், எப்படி நம்ம மற்ற காய்கறி பயிர்களில் நெற்பயிரில் கரும்பில் ட்ரைகோகிரம்மா என்ற ஒட்டுண்ணியை விடுவிக்கிறோமோ அதே போல் கருவேப்பிலையிலும் இந்த இலை சுருட்டு புழுவின் முட்டைகளை அழிக்க முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ் அதை 1 ஹெக்டேருக்கு 5 cc என்ற அளவில் நம்ம முட்டை ஒட்டிய காடுகளை வந்து கருவேப்பிலை செடிகளில் கட்ட வேண்டும். இதுபோக புழு ஒட்டுணியான கோனியோசிஸ் நெப்பான்டிடிஸ் என்ற அந்த குளவியை 250 பூச்சிகள் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் நம்ம விடுவிக்க வேண்டும். முன்னர் சொன்ன ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ் என்னும் ஒட்டுண்ணி இலை சுருட்டு புழுவின் முட்டைகளை தேடி அழிக்கும். ஆனால் இந்த கோனியோசிஸ் நெப்பான்டிடிஸ் என்னும் குளவி இலை சுருட்டு புழுவின் புழுக்களை தேடி அழிக்கக்கூடியது. இந்த ஒட்டுண்ணியை 250 பூச்சிகள் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் வெளியிட வேண்டும். சில்லிடு மற்றும் இலை சுருட்டு புழுவுகளை கட்டுப்படுத்த தாவரம் சார்ந்த பூச்சிக்கொல்லியான வேப்பங்கொட்டை சாறு 2.5% அதை பயன்படுத்தலாம். இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டி, இது பூச்சி கொல்லியாக செயல்படாது, பூச்சி விரட்டியாக செயல்படும். மேலும் பூச்சிகளின் இயற்கை எதிரிகளான பொறிவண்டுகள், நம்ம இயற்கையில் நம்ம வயலில் பார்க்கக்கூடிய பொறிவண்டுகள், கிரைசோபரில் அந்த பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சிகள், சிலந்திகள் போன்ற எதிரி பூச்சிகளை, நன்மை செய்யும் பூச்சிகளை நாம் கருவேப்பிலை வயல்களில் பாதுகாத்திட வேண்டும். மேலும் இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த தேவை அடிப்படையில் குளோரான்ட்ரான்லிப்ரோல் என்னும் பூச்சிக்கொல்லி மருந்து, 18.5 SC குளோரான்ட்ரான்லிப்ரோல் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டருக்கு 0.3 மில்லி, இதை குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும், 1 லிட்டருக்கு 0.3 மில்லி, அதாவது 10 லிட்டர் தண்ணியாக இருந்தால் வெறுமனே 3 மில்லி குளோரான்ட்ரான்லிப்ரோல் 18.5 SC 18.5% மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும். சில்லிட் அசுவினிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் தேவை அடிப்படையில் தயாமிதாக்சாம் 25 WG, WG என்பது வெட்டபிள் கிரானியூல், தயாமிதாக்சாம் 25 25 WG என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.2 கிராம், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இவை தேவை அடிப்படையிலேயே நாம் பயன்படுத்த வேண்டும். கருவேப்பிலையில் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் போது அதன் எஞ்சிய நஞ்சு தங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த சூழ்நிலைகளில் அந்த எஞ்சிய நஞ்சை நீக்க கருவேப்பிலை நீரை பொதுவாக நம்ம ஓடும் தண்ணீரில் கழுவலாம், இல்லை உப்பு கரைசல், புளி தண்ணீர் கரைசல் போன்றவற்றிலும் நாம் கழுவும் போது அதில் தங்கியிருக்கும் எஞ்சிய நஞ்சை 70% வரை நீக்க வாய்ப்புள்ளது. அதனால் இது சிறிய முறை, இதை வந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் கூட கடையிலேருந்து வாங்கும் கருவேப்பிலையில் எஞ்சிய நஞ்சு நீக்கும் இந்த சிறிய வழிமுறைகளை பின்பற்றலாம். இது மட்டுமல்லாது வேறு சிறு கருத்துக்களையும் நான் விவசாயிகளிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று பார்த்தால், கருவேப்பிலை மட்டுமல்லாது வேறு எந்த காய்கறி பயிராக இருப்பினும் பூச்சி மருந்து பயன்படுத்தும் போது சில விஷயங்களை நாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். அதாவது பூச்சி தாக்குதலை கண்காணித்து பரிந்துரைக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையே நாம் தெளிக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பரிந்துரைக்கிறது. அங்கே பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையே சந்தையிலிருந்து வாங்கி பயன்படுத்த வேண்டும். கருவேப்பிலையை பொறுத்தவரை தற்போது எந்த மருந்தும் பரிந்துரைக்கப்படவில்லை. ஆனால் எங்களின் ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டறியப்பட்ட முடிவுகளை கொண்டே குளோரான்ட்ரானிப்ரோல் மருந்தையும் தயாமெத்தாக்சம் மருந்தையும் நாம் இந்த கருவேப்பிலை பூச்சிகளை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கிறோம். இது மட்டுமல்லாது பரிந்துரைக்கப்பட்ட அளவு மருந்தை மட்டுமே விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும். நல்ல நீரை தெளிப்பு கரைசலாக பயன்படுத்த வேண்டும். இந்த மருந்து தெளிக்க பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரேயர் தெளிப்பான் மற்றும் அதன் முனைகள் நாசில் சரியாக வேலை செய்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்திய பின்னரே அவற்றை மருந்து தெளிக்க பயன்படுத்த வேண்டும். மருந்து தெளிக்கும் போது முக்கியமாக மருந்து தெளிப்பவர் மற்றும் உடனிருப்பவர் பாதுகாப்பு உடைகளை கட்டாயம் அணிய வேண்டும். காலியான மருந்து கலன்களை எங்கேயும் சரியான முறையிலே அப்புறப்படுத்த வேண்டும். வயல்களில் வீசிவிடக்கூடாது. மருந்து தெளித்த வயலில் கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் செல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்த காரணத்தை கொண்டும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த கூடாது. ஒரே மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது சுழற்சி முறையிலேயே பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் போது பூச்சிகளின் எதிர்ப்பு திறன் உண்டாவது தடுக்கப்படுகிறது. மருந்துகளை அதற்குரிய கொள்கைகளிலிருந்து வேறு கலனுக்கு மாற்றக்கூடாது. மருந்து தெளிக்கும் போது உணவு நீர் அருந்துவதை புகைப்பிடிப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காலாவதியான மருந்துகளை எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. வெறும் கைகளால் மருந்துகளை கலக்கக்கூடாது. மருந்து வயலில் மருந்து தெளிக்கும் போது காற்றின் திசைக்கு எதிராக தெளிக்கக்கூடாது. பரிந்துரைக்கப்படாத இரண்டு மருந்துகளை பூச்சிக்கொல்லிகளையோ பூஞ்சாணக்கொல்லிகளையோ ஒன்றாக டேங்கில் கலந்து தெளிக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்யும் பொழுது அதில் வேதியியல் மாற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் அதோடைய நச்சுத்தன்மை முறிந்து போகும். அதனால் பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை ஒரே டேங்கில் போட்டு கலந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுவாக கருவேப்பிலையை பொறுத்தவரை இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த, அதாவது மிக முக்கியமான பூச்சிகளான இலை சுருட்டுப்புழு, சில்லிட அசுவினி மற்றும் சிலந்திகளை கட்டுப்படுத்த தேர்ந்தெடுத்த பூச்சிக்கொல்லி சிலந்திக்கொல்லி மருந்துகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும். தேவை அடிப்படையின் பேரிலே இவற்றை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் மட்டுமல்லாது மற்ற ஒருங்கிணைந்த முறைகளான விளக்கு பொறி வைத்தல், மஞ்சள் ஒட்டு பொறி வைத்தல், நன்மை செய்யும் பூச்சிகளான கிரைசோபா இறை விளங்கியை விடுவித்தல், நன்மை செய்யும் ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரமா காயிலோனிஸ், கோனியோசஸ் நெப்பான்டிடிஸ் எனும் ஒட்டுண்ணிகளையும் வாங்கி வயலில் நாம் விட முடியும். இது மட்டுமல்லாமல் வயலில் இயற்கையிலேயே இருக்கும் நன்மை செய்யும் பூச்சிகள், பொறிவண்டுகள் போன்றவற்றை நாம் பாதுகாப்பதன் மூலம் கருவேப்பிலையில் பூச்சி மேலாண்மை செய்வதோடு எஞ்சி நஞ்சு தங்காத நல்ல தரமான கருவேப்பிலையை மக்களுக்கு உகந்ததாக தர முடியும். நன்றி.
நேயர்களே, இதுவரை கருவேப்பிலையில் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி முனைவர் சுகந்தி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.